சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. நாகலிங்கப்பூ அவர்கள் சுருட்டி சென்ற நீண்ட பாய்களில் வில்களும் விற்களும் சென்றன. மாடுகள் இழுத்து சென்ற கால்நடை தீனி வண்டிகளில் தீ அம்புகளை எரியும் எந்திர வண்டி பகுதிகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு புதைந்து கிடந்தன. விரட்டப்பட்ட மருத நிலத்து குடிகள் வெண்ணியை தாண்டி ஓடினார்கள். வெண்ணியை தாண்டியதும் இருந்த தோப்புகளில் இளம் செழியன் வீரர்கள் பெரும்பாலோர் மறைந்தார்கள். மீதி பேர் வெண்ணியில் தங்கினார்கள். அன்றிலிருந்து 15வது நாள் நாகை பாசறை அடியோடு கலைந்தது. நாகையில் இருந்த மரக்கலங்களும் கடலில் பாய்விரித்து மறைந்தன. பல நாட்களாக போர் ஏற்பாடுகளுக்கு இருப்பிடமாக இருந்து வந்த நாகை துறைமுக தோப்பு வெறிச்சென்று கிடந்தது. கொல்லர் பட்டறைகள் மறைந்தன. மல்லர் அரங்குகள் மறைந்தன. நாகை பரதவரின் படகுகளும் வாளைகளும் மறைந்தன. குப்பத்தின் குடிசைகள் மட்டும் பழையபடி காட்சியளித்தன. அப்படி பழைய நிலையடைந்த மணல் மேட்டு குப்பத்தின் குடிசை வாயிலில் நின்ற கிழவி காத்தாயின் திருவடிகளில் பணிந்தெழுந்த படைத்தலைவன் தனது 200 புறவை வீரர்களோடு வெண்ணியை நோக்கிச் சென்றான். வெண்ணியை அடையும் வரையில் மிகுந்த வேகத்துடன் புறவியை தூண்டி ஏதும் பேசாமல் தீவிர சிந்தனையோடு சென்ற இளஞ்சழியன் வெண்ணிக்கு அரைக்காத தூரம் முதலே கரிகாலன் படை காவல் மிகுந்து பலமாயிருப்பதைக் கண்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான். அரைக்கால் காதத்துக்கு ஒருமுறை காவல் வீரர்கள் தடுத்து தடுத்து விசாரித்த பின்பே தன்னையும் தன் வீரர்களையும் மேலே போகிவிட்டதை கவனித்த இளஞ்சழியன் அணிவகுப்பு சரியாகவே அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து மனத்தில் திருப்தியோடு தலையசைத்தான். தனது சிறு புறவி படை தடுக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் படைகள் அணிவகுத்து எந்த நிமிடத்திலும் கிளம்ப தயாராக இருக்கும் முறையிலேயே தங்கியிருப்பதையும் பார்த்த படைத்தலைவன் மன்னன் போர்த்திறமையும் சாஸ்திர ரீதியாக அவன் கருட வியூகத்தை அமைத்திருக்கும் முறையையும் எண்ணி பெரிதும் வியந்து பெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவக்கூடிய திறமை இருக்கிறது மன்னருக்கு என்று மனத்துக்குள் சொல்லிக் கொண்டான். கருடன் உடல் போல வகுக்கப்பட்டு கிடந்த அந்த வியூகத்துடனே சென்று அதன் முகப்புக்கு வந்ததும் தான் கூறியபடி கழுத்து பகுதியில் கரிகாலன் பாசறை அமைந்து கிடப்பதைக் கண்ட இளஞ்சழியன் புறவி மீது சற்று எழும்பி நின்று படைகள் இருந்த நிலையை கவனித்தான். அவன் எதிரே படைப்பிரிவு ஒன்று கருடன் மூக்கு போல நீண்டு கிடந்தது. அந்த மூக்குக்கு சற்று பின்னடைந்து எரிந்த இருபெரும் பந்தங்கள் கருடன் கண்களுக்கு அத்தாட்சியாக நின்றன. பக்கத்து பகுதிகளில் கண்ணை செலுத்திய படைத்தலைவன் கருடனின் உடலில் ஒட்டி கிடக்கும் மடிந்த இறகுகளைப் போல சற்று முன்னோக்கியும் பின்னடைந்தும் படைகள் முக்கோண வடிவத்தில் நிற்பதைக் கவனித்தார். இருபுறமும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் படைகள் இருந்தன. படைகளை திடீரென்று இயக்க ஒளி கொடுக்கும் முரசுக்காரர்கள் படை முகப்புகளில் எல்லாம் முரசும் கையுமாக நிற்பதையும் கொம்புகளை ஊதுவோரும் கொம்புகளை கயிற்றில் கட்டி கழுத்தில் தொங்கவிட்டுக் கொண்டு தங்கள் புறவைகளின் பக்கத்தில் நிற்பதையும் பார்த்தான் படைத்தலைவன். இரண்டிரண்டு குதிரை படைகளின் சதுக்கத்துக்கு இடையே காலாட்படைகள் நிறுவப்பட்டிருந்தன. வில்லவர் கூட்டங்களும் வேலெறிவோர் பிரிவுகளும் தனித்தனியே பிரிந்து நின்றன. அப்பொழுது முன்னிலவு காலமாதலால் ஏதோ பெரும் போர் பிசாசுகள் அந்த வெண்ணி பரந்தலையில் படுத்திருப்பது போல தோன்றியது படைத்தலைவனுக்கு. கரிகாலன் படைகளுக்கு நேர் எதிரே கூப்பிடு தூரத்தில் வெண்ணி நகரம் காட்சியளித்தது. அந்த நகரத்தை சூழ கண்ணுக்கு எட்டும் அளவுக்கு இருங்கோவிலின் பெரும் படை கிடந்ததற்கு அறிகுறியாக நெடுந்தூரத்திற்கு ஒருமுறை பந்தங்கள் தெரிந்தன. தூரத்திலிருந்து அந்த நள் இரவு இருங்கோவேலின் பெரும் யானை படைகள் எழுப்பிய பிளிறு சத்தங்கள் மிக பயங்கரமாக அந்த இரவை ஊடுருவி சென்றன. இதனால் இருங்கோவேல் யானை படையை முன்னணியில் நிறுத்தியிருப்பதை அறிந்த படைத்தலைவன் திருப்தி கொண்டான். ஆனாலும் எதிரிகளின் படைகள் வளைந்து கிடந்த மாதிரியிலிருந்தும் பந்தங்கள் எரிந்த தூரத்தை அளவெடுத்ததால் சுமார் 40,000 பேர்களை குறையாமல் அந்த மூவர் படைகள் இருப்பதையும் கண்டு அத்துணை பெரிய படையை முறியடிக்க வேண்டுமானால் மன்னன் படையை எதிரிகள் சற்று அசிரத்தையாக இருக்கும் போதே இயக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்துடனேயே அவன் கரிகாலன் பாசறைக்குள் நுழைந்தான். அங்கு இரும்பிடர் தொலையாரோடு மற்ற படைத்தலைவர்களோடு போர் முறையை நிர்ணயித்துக் கொண்டிருந்த கரிகாலன் இளம்சழியன் திடீரென்று பாசறைக்குள் நுழைந்ததைக் கண்டு வியப்பு மட்டுமின்றி சினமும் கொண்டு, "படைத்தலைவரே, நாளை காலையில் போர் மூலப்போகிறது. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்லவே. கருடன் இறகையின் ஆரம்பம் உங்கள் திட்டப்படி வெண்ணி கப்பால் இருக்க வேண்டுமே" என்றான். சீற்றத்துடன் மன்னன் உதித்த சொற்களையோ அதே சீற்றத்துடன் தன்னை நோக்கி இதர படைத்தலைவர்களின் விழிகளையோ சிறிதும் சட்டை செய்யாத படைத்தலைவன், "மன்னவா, போரை நாளை காலை துவங்க முடியாது. இன்றிரவே துவங்க வேண்டும். அதை சொல்லவே நான் வந்தேன். என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் இருக்கும் இடத்திற்கு இன்னும் ஒரே ஜாமத்தில் போய்விடுவேன். இந்த இரவு 2 ஜாமத்தில் நமது படைகள் எதிரிகளை தாக்கட்டும்" என்றான். "அது எப்படி முடியும்? என்று மன்னர் உட்பட மற்ற எல்லோரும் ஒரே சமயத்தில் வினவினார்கள். சமீபத்தில் நாகலிங்க பூவின் விளைவாக மாற்றப்பட்ட தன் போர் திட்டத்தை அணு அணுவாக விளக்கினான் படைத்தலைவன். திட்டத்தை கேட்ட இரும்பிடல் தொலையார்,
இது முடிகிற காரியமா
என்று பெரும் குரலில் எரிந்து விழுந்தார்.
ஏன் முடியாது
என்ற பதிலுக்கு உஷ்ணத்தோடு வினவிய படைத்தலைவன் மன்னனை நோக்கி,
மன்னவா, புறவை வீரர்களை துரிதமாக அனுப்பி இந்த முதல் ஜாமத்தில் படைப்பிரிவினைக்கு எச்சரித்து விடுங்கள். நடுநிசையில் திடீரென்று கருட வியூகத்தில் மூக்கு, அதுதான் இரும்பிடல் தொலையாரின் முன்னோடி படை. எதிரி அரண்கள் மீது சாரி அம்புகளை வீசட்டும், உடனே எதிரிகள் வெளிவருவார்கள். நமது பந்தங்கள் ஆயிரக்கணக்கில் யானைப்படை மீது வீசப்படட்டும், அதில் உண்டாகும் குழப்பத்தில் பாம்பின் வாலும் தலையும் அரைகுறையாக வளையும். நான் வாளை துண்டித்து விடுகிறேன், தலையை தங்கள் வடப்புற படை துண்டிக்கட்டும். தாங்கள் மட்டும் இடையே எதிரிப்படையை நேராக ஊடுருவி சென்று வெண்ணி நகரை கடந்து விடுங்கள். மீதி அலுவலை எதிரி தோப்புகளிலும் வெண்ணியிலும் இருக்கும் எனது படைகள் கவனித்துக் கொள்ளும்.
படைத்தலைவன் திட்டம் படைத்தலைவன் உயிரையே உறிஞ்சக்கூடியது என்பதை அறிந்த கரிகாலன் அதற்கு முதலில் ஒப்பவில்லை.
தனி மனிதன், தனி படை பிரிவுகள், இவர்கள் கஷ்டம் நாட்டுக்கு லாபமானால் அந்த தியாகத்தை செய்வது அவசியம்
என்றான் படைத்தலைவன் உறுதியும் உணர்ச்சியும் நிறைந்த குரலில். வெண்ணி போர் படைத்தலைவன் திட்டப்படி அன்றிரவே மூண்டது. சரித்திரத்தில் நிகரற்ற அற்புத போர் அது. கரிகால் வளவனை வரலாற்றில் இணையற்ற வீரனாக வரைந்த அதிசய போர் அது. பெரும் படைகளை பெரும் தந்திரத்தால் சொற்ப உயிர் சேதத்தில் பணிய வைக்க முடியும் என்ற உண்மையை முதன் முதலாக உலகுக்கு பறைசாற்றிய போர் அது. அந்த போர் அன்றைய இரண்டாம் ஜாமத்தில் துவங்கியது. ஜாமம் இரண்டு துவங்கிவிட்டதை குறிக்க ஆகாயத்தில் பூங்கொத்து போன்ற புஷ்ப நட்சத்திரம் இடம் மாறியது. பறை அறிவிப்போ கொம்பூதலோ இல்லாமல் கருட வியூகத்தில் வகுக்கப்பட்ட பெரும் படை வெண்ணியை நோக்கி நகர்ந்தது. முன்னிலவு மங்கிக் கொண்டிருந்த சமயம் அது. இருள் மெல்ல மெல்ல கவிய துவங்கிவிட்ட வேளையது. காலதேவனே கருடன் உருக்கொண்டு நகருவது போல கரிகாலன் பெரும்படை வெண்ணி பறந்தலையில் முன்னோக்கி நகர்ந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.